அது அவன் நேரம் கேட்டான் பகவத்கீதா
Obviously, this verse has been selected because of the recent disaster of the tsunami washing away so many lives and villages and people.
சமீப காலத்தில் இந்த சுனாமியால் ஏற்பட்ட பேரழிவின் காரணமாகவே தான் இந்த பதம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கின்றேன்.
So this verse has been selected in relation to that tsunami.
ஆகையால் இந்த பதம் அந்த சுனாமியின் சம்பந்தமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது.
What is the Krishna conscious perspective of this?
இதனுடைய கிருஷ்ண உணர்வு எண்ணம் என்ன?
Prabhupada writes in one purport that Krishna conscious means to see as Krishna sees.
சில பிரபுபாதா ஒரு பொருளில் எழுதுகிறார், கிருஷ்ண உணர்வு என்றால் கிருஷ்ணர் எவ்வாறு பார்க்கின்றாரோ அவ்வாறு பார்ப்பது.
In other words, to see according to how does Krishna view everything.
இன்னொரு விதமாக சொல்லலாம் என்றால் கிருஷ்ணர் எவ்விதமாக பார்ப்பாரோ அவ்விதமாக பார்ப்பது என்று பொருள்.
Śrīla Bhaktisiddhanta Saraswati Thakur described Jagat Darshan and Golok Darshan.
இதை பக்திசித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவர்கள் இந்த பௌதிக பார்வை அல்லது கோலோக பார்வை என்று விவரிக்கிறார்.
According to Jagat Darshan or ordinary vision, we see everything in this world as objects for our enjoyment.
இந்த ஜட தர்ஷன் அல்லது சாதாரண பார்வை என்பது இந்த பௌதிக சந்தோஷங்களோடு பார்ப்பது.
And according to Golok Darshan, we see everything is meant for Krishna's enjoyment.
ஆனால் இந்த கோலோக தர்ஷன் அதில் நாம் பார்த்தோம் என்றால் எல்லாமே கிருஷ்ணருடைய சந்தோஷத்திற்காக பார்ப்பது.
Many times when there's so much concentrated human suffering, people, they say, then where is God?
நிறைய முறை இது மிக அதிகமான மனித துயரம் ஏற்பட்டால் அப்பொழுது கடவுள் எங்கிருக்கின்றார் என்ற கேள்வி சாதாரணமாக எழும்.
People who say like this are simply demonstrating their wrath of him.
இவ்வாறாக கூறும் மக்கள் தங்களுடைய வெறுப்பை காட்டுகிறார்கள் என்று அர்த்தம்.
They're thinking that, well, we were living peacefully and happily and nicely, and all of a sudden the wave came and swept us away. This means there's no God, or God is very bad because he didn't protect us.
நாம் மிகவும் சந்தோஷமாக அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அப்படிப்பட்ட வேளையிலே திடீரென்று இந்த ஒரு அலை வந்து எல்லோரையும் துக்கத்தில் ஆழ்த்தி விட்டது, அப்படி என்றால் கடவுள் இல்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள்.
Because we think like that, we are subject to suffering in material life.
ஆனால் உண்மையில் நாம் அவ்வாறு நினைப்பதால் தான் நமக்கு இவ்விதமான துயரங்கள் ஏற்படுகிறது.
We think I am here in this world to enjoy myself and God, he should just help with that. That's his job.
நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் நான் இந்த பௌதிக உலகத்தில் சந்தோஷமாக இருப்பதற்கு வந்திருக்கிறேன், அதற்கு உதவி செய்வதே கடவுளுடைய வேலை என்று அவர்கள் நினைக்கிறார்கள்.
Everything we're supposed to do for his pleasure, we're supposed to be his servant, not that we're supposed to make him our servant.
நாம் எல்லா காரியங்களுமே கடவுளுடைய சந்தோஷத்திற்காக அவருடைய திருப்திக்காக செய்ய வேண்டும். கடவுளை நம்முடைய சேவர்களாக நாம் ஆக்கிக் கொள்ளக்கூடாது.
Nor is it possible that he will be our servant.
அவர் நம்முடைய சேவனாக இருப்பதும் சாத்தியமில்லை.
Nor is it possible that we can be happy in this material world.
நாம் இந்த பௌதிக உலகத்தில் சந்தோஷமாக இருப்பது என்பதும் சாத்தியமில்லாதது.
But we are thinking, I shall be very happy and enjoy myself.
ஆனால் நாம் நினைக்கிறோம் நான் ரொம்ப சந்தோஷமா இங்க இருக்கணும் அப்படின்னு.
We will go fishing as usual and kill a few thousand fish, and the money we get from that we'll drink something and smoke something and like this.
நான் தினமும் மீன் பிடிக்க செல்லணும், அதுல ஆயிரக்கணக்கான மீன்களை கொன்று அதில் வரும் வருமானத்தினால் ஏதோ சிறிது குடித்து சில சிகரெட் பிடித்து சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம்.
So the people of the world are shocked. So many people died.
ஆனால் உலகத்தில் இருக்கிற மக்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இறந்து விட்டார்கள்.
Whenever anyone dies, you say, oh, we're very sorry.
யாராவது இறந்து விட்டால் நாம மன்னிப்பு என்று கூறுவோம்.
I remember that a few years ago this Mother Teresa of Calcutta died.
சில மாதங்களுக்கு முன்பாக கல்கத்தாவை சேர்ந்த மதர் தெரேசா இறந்தார்கள் என்று நாம் படித்தோம்.
So all the, it came in the newspaper, all the world leaders were writing. We were shocked to hear of her death.
உலகத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்களும் எழுதினார்கள், அவருடைய இறப்பு எங்களுக்கு மிகவும் அதிர்ச்சி தருவதாக இருக்கிறது என்று.
What shocking, she was already over 80 years old.
இதில் அதிர்ச்சி அடைவதற்கு என்ன இருக்கிறது, அவர் ஏற்கனவே 80 வயதை தாண்டியவர்.
I think she's going to live forever.
அவர் என்ன வாழ்ந்து கொண்டே இருக்க முடியுமா?
That is the nonsense. They think we should live forever.
இதுதான் முட்டாள்தனம் என்பது, நாம் எப்பொழுதுமே வாழ வேண்டும் என்று நினைப்பது.
We should live here and be very happy and enjoy ourselves and give a few rupees to Mother Teresa and then we'll be very good.
நாம் இங்கே எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படி எப்பொழுதுமே வாழ்ந்து ஏதோ சில பணம் மதர் தெரேசாவுக்கு கொடுத்து நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள்.
So people like to think I am very good.
இப்படி செய்துவிட்டு மக்கள் நான் மிகவும் நல்லவன் என்று நினைக்கிறார்கள்.
And therefore God should make me happy.
நான் நல்லவன் என்பதால் கடவுள் என்னை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள்.
Devotees told me they heard some interview of some man in America.
சில பக்தர்கள் என்ன சொன்னார்கள், ஒரு அமெரிக்கரிடம் எடுத்த உரையாடல் பற்றி.
That he was on holiday in France and he had a heart attack.
அவர் பிரான்ஸ் நாட்டிலே தன்னுடைய விடுமுறையை கழிப்பதற்காக இருந்தார், அப்பொழுது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது.
And he saw his body lying there.
அவர் தன்னுடைய உடல் அங்கே கிடப்பதை பார்த்தார்.
But he couldn't understand what was going on and he was saying to his wife, what's this, you've made some wax figure of me.
That's
wax figure of myself.
ஒரு மெழுகினாலான உருவை பண்ணியிருக்கிறார் என்று அவர் தன் மனைவிடம் கேட்கிறார்.
And then he described, he doesn't know, but it's exactly the description in the Bhagavatam.
இதுதான் ஸ்ரீமத் பாகவதத்திலே சரியாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது.
That he was made to walk on a dark tunnel.
ஒரு இருட்டான மலை குகை பாதையிலே அவர் நடந்து போவதாக அது வர்ணிக்கப்பட்டிருக்கிறது.
There are dogs biting him and people coming and poking his eyes and telling him all the details of all the bad things he'd done throughout his life.
அப்பொழுது நாய்கள் அவரை வந்து கடிக்கும், சிலர் அவருடைய கண்களை குத்துவார்கள். இவ்வாறாக ஸ்ரீமத் பாகவதத்திலே ஒவ்வொரு சிறிய விஷயமும் துல்லியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது.
And anyway, at some point he remembered something in his childhood, he had gone to church or something like that. He remembered something about God and then he came back in the body.
அப்பொழுது அவர் தன்னுடைய சிறிய வயதிலே சர்ச்சுக்கு சென்ற சம்பவம் ஞாபகத்திற்கு வரவுமே அவர் மீண்டும் தன்னுடைய சரீரத்துக்கு திரும்பினார்.
And then he saw his wife and he thought, what is this wife? What have I got to do with her?
பின்பு அவர் நினைத்தார், என்னுடைய மனைவியுடன் நான் என்ன செய்ய இருக்கிறேன் என்று.
And he looked back through his whole life and he thought, well, actually I thought I was a good person, but I was going to hell.
நான் என்னுடைய வாழ்நாளிலே மிகவும் நல்ல மனிதன் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன், ஆனால் இப்பொழுதுதான் எனக்கு தெரிகிறது நான் நரகத்துக்கு சென்று கொண்டிருந்தேன் என்று.
And he realized that even though I thought I was a good person, actually I was so hypocritical and I was causing so much pain to others, and every so-called good person is going to hell.
அவர் அப்பொழுதுதான் உணர்ந்தார், நான் வாழ்வில் மிகவும் நல்ல மனிதனாக இருந்தேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன், ஆனால் உண்மையிலே நான் மிகவும் கொடூரமானவனாக இருந்திருக்கிறேன். இதே போல்தான் எல்லா நல்ல மனிதர்களும் இருக்கிறார்கள் என்பதையும் உணர்ந்தார்.
So the real disaster is not that people are dying anyway.
உண்மையிலே பேரழிவு என்பது மக்கள் இறப்பது அல்ல, ஏனென்றால் மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் இறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.
You could put in the paper, disaster, 10 million people died.
நாம் நாளிதழிலே போடலாம், ஓர் பேரழிவு, 10 மில்லியன் மக்கள் இறந்தார்கள் என்று.
10 million, what happened?
10 million என்ன ஆயிற்று அப்படி?
Well, one had died of old age, another had cancer, another in a bus accident, you know, like this. Ahani, ahani, bhutani, gacchanti, hayamalaya. Every day so many people are dying.
ஒருவர் மாரடைப்பினால், ஒருவர் கேன்சர்னால், ஒருத்தர் பஸ் ஆக்சிடென்ட்ல, இப்படி நாள்தோறும் யாராவது ஒருவர் வயது வந்து இறந்து விட்டார், இப்படி நாள்தோறும் பல மக்கள் இறந்து கொண்டேதான் இருக்கிறார்கள்.
Anyway, so many people are dying.
எப்படி இருந்தாலும் நிறைய மக்கள் இறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.
Quite a few people die all at once unexpectedly, we call it a disaster.
ஆனால் ஏதோ ஒரே தருணத்தில் அதிகமான மக்கள் இருந்தால் நாம் அதை பேரழிவு என்று கூறுகிறோம்.
But much worse disaster than tsunami or whatever is that people die without having become Krishna conscious.
ஆனால் மிக பெரிய பேரழிவு என்னவென்றால் மக்கள் கிருஷ்ண உணர்வு பெறாமல் இறப்பதுதான்.
If they one who dies or leaves the body having cultivated Krishna consciousness, that is glorious.
யாராவது ஒருவர் கிருஷ்ண உணர்வை பெற்று அதற்கு பிறகு இருந்தால் அது மிகவும் புனிதமானது.
But they're thinking, oh, these people are suffering so much. Their fathers and their husbands died and their homes got washed away.
ஆனால் மக்கள் நினைக்கிறார்கள், இந்த பேரழிவினால் மக்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகிறார்கள், அவருடைய தந்தை இறந்து விட்டார்கள், கணவன்மார்கள் இறந்து விட்டார்கள் என்று.
But the ones who died, they're suffering more.
ஆனால் யார் இறந்தார்களோ அவர்கள் தான் மிகவும் துயரப்படுகிறார்கள்.
Now they have to get the karmic result of all their sinful reactions.
ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய பாவகரமான செயல்கள் எல்லோருக்கும் உரிய கர்மத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும்.
And the ones who are left behind, they're going to have to suffer in future.
யார் இறக்காமல் இங்கே இருக்கிறார்களோ அவர்கள் வருங்காலத்தில் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும்.
So the real disaster is that we're not Krishna conscious.
ஆனால் உண்மையான பேரழிவு என்னவென்றால் நாம் கிருஷ்ண உணர்வில் இல்லாததுதான்.
And we're going to have to suffer birth after birth after birth until we're Krishna conscious.
நாம் கிருஷ்ண உணர்வு அடையும் வரை பிறவி பிறவியாக இந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும்.
From time to time this kind of so-called disaster comes just so that we should think actually that what's life all about. Just in one second it can be finished.
இது மாதிரியான பேரழிவு வரும் காலத்தில் எல்லாம் ஒரே நொடியில் இப்படியாக ஒரு பேரழிவு ஏற்பட்டுவிடும்.
We're thinking everything here is permanent, it's very nice.
நாம் நினைக்கின்றோம் இங்கு எல்லாமே நிரந்தரமானது, மிகவும் அருமையானது என்று.
Building houses and making plans for my career and all this kind of thing.
அருமையான வீடு கட்டிக் கொள்கிறோம், நம்முடைய வருங்காலத்தை பற்றி ஒரு பெரிய திட்டம் ஏற்படுத்திக் கொள்கிறோம்.
But wherever we are, whatever we are doing, at any second life can be finished.
நாம் எங்கே எப்படி இருந்தாலும் அந்த இடத்திலிருந்தே ஒரே நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை முடியலாம்.
Just like now I'm going for a walk on the beach, the dog is taking them for a walk on the beach, and all of a sudden you and your dog become fish food.
சிலர் தங்களுடைய நாயை கூட்டிக் கொண்டு கடற்கரை ஓரத்திலே நடந்து செல்வதற்காக செல்லலாம், ஆனால் ஒரே நொடியில் இரண்டு பேருமே மீனின் உணவாக ஆகிவிடுவார்கள்.
All of a sudden, you never even know. Did anyone know this word tsunami 2 weeks ago? No one knew.
யாருக்காவது இந்த சுனாமி என்ற வார்த்தை இரண்டு வாரங்களுக்கு முன்பாக தெரியுமா?
It's just like in Gujarat, there's a new word in Gujarati, earthquake.
இது எப்படி என்றால் குஜராத்தில் இந்த நிலநடுக்கம் என்பது ஒரு புதுமையான வார்த்தை.
They didn't know the word. Now they all know after that earthquake a few years ago.
ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு இந்த நிலநடுக்கம் என்றால் என்ன என்பது தெரியும். சில வருடங்களுக்கு முன்பால் அங்கு ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் இது.
And after that earthquake they were afraid to live in high rise. They were sleeping outside. They were afraid if they go in a building it will collapse and they didn't want to build big buildings.
அந்த நிலநடுக்கத்திற்கு பின்பு அவர்கள் அடுக்குமாடி கட்டடத்திலே வாழ்வதற்கு மிகவும் பயந்தார்கள். வீட்டை விட்டு வெளியே படுத்திருந்தார்கள். ஏனென்றால் மாடியில் இருந்தோம் என்றால் எந்த நேரத்திலும் கட்டடம் குலைந்து விடலாம் என்று பயம்.
But again they are building big buildings just a few years afterwards.
ஆனால் மீண்டும் பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டுகிறார்கள் சில வருடங்களுக்கு பின்பாக.
And they say, no, these are very strong buildings.
இப்பொழுது புரியுதா? இல்லை, இது மிகவும் கடினமான கட்டிடம் என்று.
Because Maya is like that. They are thinking, well, it won't happen again.
இதுதான் மாயா என்பது. ஏனென்றால் அவர்கள் நினைக்கிறார்கள் இது மீண்டும் ஒரு முறை ஏற்படாது என்று.
This whole Southern California, Los Angeles, Laguna Beach, San Diego,
San Francisco. It's all on a major earthquake fault.
கலிபோர்னியாவினுடைய தெற்கு பகுதி முழுவதுமாக இந்த நிலநடுக்கம் பாதிக்கக்கூடிய இடமாகத்தான் இருக்கிறது.
Any time there can be a major earthquake.
எந்த நேரத்திலும் அங்கே ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படலாம்.
But people, they go every day and they see Los Angeles is there, and the next day it's there, and the next day it's there, and they think it's always going to be there.
ஆனால் மக்கள் பார்க்கிறார்கள், இன்று லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கிறது, நாளையும் இருக்கும், எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கும் என்று நினைக்க ஆரம்பிக்கிறார்.
That's the way Maya works.
இவ்விதமாக தான் மாயாய் வேலை செய்யும்.
Just like Mother Teresa was there, and the next day she was there, and the next day she was there, and then she died, and we are shocked.
இதே போல்தான் மதர் தெரேசா இருந்தார், மறுநாள் இருந்தார், அதற்கு மறுநாளும் இருந்தார், ஆனால் ஒரு நாள் அவர் இருந்து விட்டார் என்று கேட்பதும் நமக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இனிமேல் எப்பொழுதும் இருக்க மாட்டார்.
So, considering the tremendous amount of sinful activities, the most surprising thing is not that there's tsunami, but why not more?
அவருடைய பாவ எண்ணிக்கையை தெரிந்த பிறகு இந்த அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால், இந்த சுனாமியை விட அதிகமான ஒன்று ஏன் ஏற்படவில்லை என்றுதான்.
So people say, well, this is very heartless. You see, you're not very sympathetic for people suffering.
உடனே மக்கள் கூறுவார்கள், இது இருதயமே இல்லாத பேச்சு, ஏன் நீங்கள் அவர்களுக்காக பரிதாபப்பட மாட்டேங்கிறீர்கள் என்று கேட்பார்கள்.
But actually only devotees are sympathetic for suffering. No one else is sympathetic.
ஆனால் உண்மையிலேயே பக்தர்கள் மட்டும்தான் அனுதாபப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள், மற்ற யாரும் உண்மையாக அனுதாபப்பட மாட்டார்கள்.
We see that how much people are suffering in the tsunami.
நாம் இந்த சுனாமினால் எப்படி மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம்.
But we also see that even without that they're suffering.
ஆனால் நாம் அவர்கள் சுனாமி இல்லாமலும் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம்.
People are thinking this is a cause of great suffering, but anyway they're suffering.
மக்கள் நினைக்கிறார்கள், இந்த சுனாமி தான் இந்த கஷ்டத்துக்கு காரணம் என்று, ஆனால் எப்படி இருந்தாலும் அவர்கள் கஷ்டப்படத்தான் செய்கிறார்கள்.
What they call normal happy life, that's also suffering.
பொதுவாக எது சந்தோஷமான வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதுவும் ஒரு கஷ்டம் தான்.
And after death, how much we have to suffer.
இறப்பிற்கு பின்பு நாம் எவ்வளவு துயரப்பட வேண்டியிருக்கிறது.
In modern life, the people, they're doing so many sinful activities.
இந்த நவீன கால வாழ்க்கையிலே மக்கள் மிக அதிகமான பாவ காரியங்களை செய்கிறார்கள்.
And they think it's normal.
இது சாதாரணமான விஷயம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள்.
Nowadays in India, anywhere, people have no idea what is pap. This idea, something is sinful. They lost that idea.
இப்பொழுது இந்தியாவிலே பாவம் என்றால் என்ன என்று யாருக்குமே தெரிவதில்லை.
There's so much, for instance, abortion, and people think it's a public service.
உதாரணத்துக்கு கருக்கலைப்பு, இது ஒரு சமுதாய சேவை என்று மக்கள் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள்.
So many girls are getting pregnant before marriage, so obviously they have to have an abortion.
நிறைய பெண்கள் கல்யாணத்திற்கு முன்பே கரு ஏற்படுத்திக் கொள்கிறார்கள், ஆகையால் இது சமுதாய சேவை என்று அவர்கள் நினைக்கிறார்கள்.
They're from a poor family, they already have four children, so doctors helping them by giving an abortion.
அவர்கள் மிக ஏழ்மையான குடும்பம், ஏற்கனவே 4 குழந்தைகள் இருக்கிறது, ஆகையால் மருத்துவர்கள் அவர்களுக்கு இந்த கருக்கலைப்பு செய்வதற்கு உதவி
செய்கிறார்கள்.
சமுதாய பெருக்கத்தை, ஜனப்பெருக்கத்தை குறைப்பதற்கு உதவுகிறார்கள்.
Why don't they say it's a tsunami controlling the population?
ஏன் அவர்கள் சொல்லக்கூடாது இந்த சுனாமி இந்த ஜனப்பெருக்கத்தை தடுக்கிறது என்று?
They always say we want less population. All right, so now why you're not rejoicing?
நாம் எப்பொழுதுமே ஜனத்தொகை குறைய வேண்டும் என்று குரல் கொடுக்கின்றோம், ஏன் இதை நாம் அப்படி சொல்லக்கூடாது?
They have so many twisted ideas.
அவர்களுக்கு மிகவும் குழப்பமான எண்ணங்கள் நிறைய இருக்கிறது.
That we should have no restraint on sensual enjoyment, but no more population.
நமக்கு நம்மளுடைய புலன் இன்பத்தை குறைத்துக் கொள்வதற்கு எந்த விதமான எண்ணமும் இல்லை, ஆனால் ஜனத்தொகை மட்டும் கூடக்கூடாது.
So they want to enjoy, but they don't want to take responsibility.
அவர்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க விரும்புகிறார்கள், ஆனால் அதற்குரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை.
And so many things. People think eating meat, it's all normal, good for health.
மக்கள் நினைக்கிறார்கள், மாமிசம் சாப்பிடுவது என்பது நம்மளுடைய உடல் நலத்திற்கு நல்லது என்று.
Very good policy. eggs for school children.
இப்பொழுது நல்ல திட்டம் அறிவித்திருக்கிறார்கள், ஸ்கூலுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு முட்டை தருவது.
Means they all have to, you're training the children how to go to hell. That's all.
இது என்னவென்றால், குழந்தைகள் எப்படி நரகத்திற்கு போகுது என்பதற்கு நாம் பயிற்சி கொடுக்கிறோம்.
Training them how to engage in sinful activities.
எப்படி பாவகரமான காரியத்தில் ஈடுபடுவது என்று நாம் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறோம்.
Now Veerappan is dead.
இப்பொழுது வீரப்பன் இறந்து விட்டார்.
They were saying he was a great public enemy.
அவர் பொதுநலத்திற்கு எதிரி என்று நாம் வர்ணித்தோம்.
But everyone is a public enemy.
ஆனால் உண்மையிலே சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொருவருமே அப்படித்தான்.
Parents are the worst enemies of their children.
பெற்றோர்கள் தான் அவர்களுடைய குழந்தையின் மிகப்பெரிய எதிரி.
They're teaching how to eat meat and how to take all these sinful activities. So that they're condemning them to sinful life and going to hell.
இவ்விதமாக மாமிசம் சாப்பிடுவது எப்படி, எப்படி இந்த பாவகரமான காரியம் செய்வது என்று அவர்களே பயிற்சி கொடுப்பதால் அவர்கள் நரகத்திற்கு செல்வதாக அவர்கள்
அனுப்புகிறார்கள்.
அவர்கள் நினைக்கிறார்கள், என்னுடைய குழந்தைக்கு நான் உதவி செய்கிறேன் என்று, ஆனால் அவர்கள் குழந்தைகளை நரகத்திற்கு அனுப்புவதற்கு தான் பயிற்சி
கொடுக்கிறார்கள்.
நீங்கள் நினைக்கலாம் இது மிகவும் கடினமான பேச்சு என்று.
Very severe without Krishna consciousness.
ஆனால் இந்த வாழ்க்கை கிருஷ்ண உணர்வு இல்லாமல் மிகவும் கடினமானதுதான்.
But we don't take it seriously.
ஆனால் நாம் இதை மிகவும் உறுதியானதாக எடுத்துக்கொள்வதில்லை.
So time to time Krishna arranges something like this just to remind us that you should take it seriously.
ஆகையால் தான் கிருஷ்ணர் இது மாதிரியான நிகழ்ச்சிகளை அவ்வப்பொழுது ஏற்படுத்துகிறார்.
But instead we have relief work.
ஆனால் இதிலிருந்து நிவாரணம் பெறுவதற்குண்டான காரியத்தை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம்.
We will try and make it better so that whoever of us is left we can go on enjoying life.
நாம் யாரெல்லாம் இதில் மீந்து இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இன்பத்தை அனுபவிக்கலாம் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம்.
So they are just preparing the way for the next disaster, that's all.
ஆகையால் அவர்கள் அடுத்து எந்த பேரழிவு வரும் என்பதற்கு தயார்படுத்திக் கொள்கிறார்கள்.
Without teaching Krishna consciousness and by promoting sinful activities we are inviting earthquakes, fighting terrorism, tsunami, all this kind of thing.
Krishna unarvai parappamalum inda paavaramana kaaryathai adhigamaga seivaralum naam ividamana tsunami alladhu theevravadam idai than naam varaverkirom.
These are the laws of nature. They are very strange.
இவையெல்லாம் இயற்கையின் விதிகள். இது இவ்வளவு கடினமானதாகத்தான் இருக்கும்.
At least previously in India if this kind of thing happened people would understand it's karmic reaction.
மும்பை காலத்திலாவது இந்தியாவில் இந்த மாதிரியான நிகழ்ச்சி நடந்தால் இதெல்லாம் நம்முடைய கர்மத்தின் பலன் என்று உணர்ந்தார்கள்.
But now they become such atheists and demons, they just try to give some scientific explanation and that's it, finished.
ஆனால் இப்பொழுது சில விஞ்ஞானபூர்வமான காரணங்களை அதற்கு தெரிவித்து தாங்கள் எப்படி நாத்திகர்களாக இருக்கிறோம் என்று காண்பிக்கிறார்கள்.
So in the Krishna conscious movement we are very very sorry that this tsunami has taken place. We are very very sad.
நாம் இந்த சுனாமி ஏற்பட்டதற்கு மிகவும் வருத்தப்படுகிறோம்.
That so many people left their bodies without taking to Krishna consciousness.
எந்த விதத்தில் என்றால் நிறைய மக்கள் கிருஷ்ண உணர்வு பெறாமலே தங்களுடைய உடலை விட்டுவிட்டார்கள் என்று.
And therefore the devotees of the Lord they are very busy to try to take Krishna consciousness to others.
ஆகையால் கிருஷ்ண பக்தர்கள் இந்த கிருஷ்ண உணர்வை மற்றவர்களுக்கு எடுத்து செல்வதிலே மிகவும் மும்முரமாக இருக்கிறார்கள்.
Devotees they don't lament on the material platform.
இந்த பௌதிக தளத்திலே பக்தர்கள் வருத்தப்பட மாட்டார்கள்.
That was Krishna's first words to Arjuna.
இதுதான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கூறும் முதல் உபதேசம்.
கதாசுன் அனுட் what is that கதாசுன்
அகதாசுன்
அகதாசுன் சா நானு சௌச்சந்தி பண்டிதாஹ. Those who are learned they do not lament for those who have come or gone or going or, they don't lament for the body.
யார் பண்டிதர்களோ அவர்கள் இங்கு வாழ்பவர்களுக்கோ அல்லது இறந்தவர்களுக்காகவோ வருத்தப்பட மாட்டார்கள்.
But they lament for the lack of Krishna consciousness of those who have achieved this rare human form of life.
இந்த அரிதான மனித வாழ்வை பெற்று அதில் கிருஷ்ண உணர்வு பெறாதவர்களுக்காக அவர்கள்
வருத்தப்படுவார்கள். மனுஷம் ஆர்திரம் அனித்யம் அபீஹ த்ருவம் சூர்ணம் யதை தனபதத் அனுமித்யாவ நிஸ்ரயசாய விஷயாகலு சர்வதஸ்யாத். லார்ட் கிருஷ்ண வார்ன்ஸ் அஸ் that we have achieved this rare human form of life after many, many births.
நாம் பல பல பிறவிகளுக்கு பின்பு இந்த அரிதான மனித வாழ்வை பெற்றிருக்கின்றோம்.
This human form of life is very valuable.
இந்த மனித வாழ்வு மிகவும் முக்கியமானது.
Because in the human form of life we can cultivate Krishna consciousness.
ஏனென்றால் இந்த மனித வாழ்வில் தான் நாம் கிருஷ்ண உணர்வை பெற முடியும்.
But it's temporary.
ஆனாலும் இந்த மனித வாழ்வு நிரந்தரம் இல்லாததுதான்.
We don't have much time.
இதில் நமக்கு அதிக நேரம் இல்லை.
Any second we can pass away and maximum we can hope to remain in this body for 100 years. Mostly we won't stay 100 years.
எந்த நேரத்திலும் நாம் இந்த உடலை விட்டு போகலாம். அதிகபட்சமாக இந்த உடலில் நாம் 100 வருடங்கள் இருக்க முடியும்.
Now I crossed another year. Now I'm 48.
இன்னொரு வருடத்தை நான் கடந்து விட்டேன்.
Now this body is 48 years dead.
இந்த சரீரம் இப்பொழுது 48 வருடங்கள் இறந்து விட்டன.
So probably I can't expect another 48 years.
இன்னொரு 48 வருடம் என்னால் எதிர்பார்க்க முடியாது.
And of those 18 years were totally wasted without any contact with Krishna consciousness.
இதில் 18 வருடங்கள் கிருஷ்ண உணர்வே இல்லாமல் வேஸ்ட் ஆகிவிட்டது.
வேஸ்ட்
வீணாகிவிட்டது.
Spoiled. So we don't have much time.
நமக்கு அதிக நேரம் இல்லை.
So we should make this sankalpam that before this body drops dead or gets washed away by a tsunami or whatever, we should cultivate Krishna consciousness.
ஆகையால் நாம் இந்த உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சரீரம் வீழ்வதற்கு முன்போ அல்லது சுனாமியினால் அடித்து செல்வதற்கு முன்போ நான் கிருஷ்ண உணர்வு இருக்க வேண்டும் என்று.
So that we don't have to get another body.
ஏனென்றால் நாம் இன்னொரு சரீரம் எடுக்காமல் இருப்பதற்காக.
If you think, well, what about I have to enjoy myself?
நான் சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைத்தால்
we can go to the water park on the beach at Injambakkam.
நாம் இஞ்சம்பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வாட்டர் பார்க்கிற்கே செல்லலாம்.
We can enjoy. There's so many things we can do to enjoy.
நாம் சந்தோஷப்படுவதற்காக நிறைய காரியங்கள் அங்கே செய்யலாம்.
But we already did it.
அதை நாம் ஏற்கனவே செய்து விட்டோம்.
As a cat, as a fish, as a dog, as a pig.
ஒரு பூனையாகவோ ஒரு மீனாகவோ ஒரு நாயாகவோ ஒரு பன்றியாகவோ இதை நாம் செய்து விட்டோம்.
Sense gratification is available in every form of life.
இந்த புலனின்பம் என்பது ஒவ்வொரு ரூபத்திலும் கிடைக்கத்தான் செய்கிறது.
So if we don't take to Krishna consciousness, then again we'll have the opportunity for sense gratification as a cat, as a fish, as a dog, as a pig, as a buffalo and everything.
நாம் இந்த மனித வாழ்வில் கிருஷ்ண உணர்வை பெறவில்லை என்றால் ஒரு நாயாகவோ பூனையாகவோ பன்றியாகவோ எருமையாகவோ இந்த புலனின்பத்தை பெறுவதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்.
How seriously we should take this human form of life.
ஆகையால் நாம் இந்த மனித வாழ்வை மிக முக்கியமானதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
You can go back to the fishing village after 1 year. You'll find everyone joking and laughing. Probably already, they're already doing.
இந்த மீனவ கிராமத்திற்கு சென்றோம் ஒரு வருடம் கழித்து என்றால் எல்லோரும் சந்தோஷமாக அரட்டை எடுத்துக்கொண்டுதான் இருப்பார்கள்.
மாயா, now they say, oh, how bad. Then after some time they
இப்பொழுது ஐயோ எல்லாம் துக்கமாக இருப்பார்கள். சில காலங்களுக்கு பிறகு எல்லாம் சந்தோஷப்பட ஆரம்பித்துள்ளார்கள்.
Materialistic people are very expert at adjusting their consciousness so that they can go on trying to enjoy sense gratification.
இந்த புலனின்பத்தை தொடர்ச்சியாக செய்வதற்கு தங்களுடைய உணர்வை மாற்றிக்கொள்வதில் இந்த பௌதிகவாதிகள் மிகவும் தேர்ந்தவர்களாக இருப்பார்கள்.
So this is a warning. Smaram nityam anityatvam. Always remember everything here is temporal.
ஆகையால் இது ஒரு எச்சரிக்கை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே நிரந்தரமற்றது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
So devotee's consciousness should be entirely different from that of the materialist.
ஆகையால் பக்தருடைய உணர்வு என்பது இந்த பௌதிகவாதிகளுடைய உணர்வை விட முற்றிலுமாக மாறியதாக இருக்கிறது.
Devotee sees, I have no relationship with this material world. My relationship is with Krishna and his devotees.
ஒரு பக்தரான எனக்கு இந்த பௌதிக உலகத்தோடு எந்த விதமான தொடர்பும் இல்லை. என்னுடைய தொடர்பு, என்னுடைய உறவு எல்லாம் கிருஷ்ணர் மற்றும் கிருஷ்ண பக்தர்களோடு என்று நினைக்கின்றான்.
My only duty in life is to serve Krishna and his devotees.
என் வாழ்க்கையிலே ஒரே ஒரு கடமை என்னவென்றால் கிருஷ்ணர் மற்றும் கிருஷ்ண பக்தருக்கு சேவை செய்வதுதான் என்று நினைக்கின்றான்.
This is Krishna consciousness.
இதுதான் கிருஷ்ண உணர்வு.
If we're not in Krishna consciousness, then we're part of the disaster.
இந்த கிருஷ்ண உணர்விலே நாம் இருக்கவில்லை என்றால் இந்த பேரழிவில் நாம் ஒரு பகுதியாக இருப்போம்.
Dying, 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 getting born again, dying, getting born again, dying.
பிறக்கிறோம், இறக்கிறோம், மீண்டும் பிறக்கிறோம், மீண்டும் இறக்கிறோம், மீண்டும் பிறக்கிறோம்.
புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி ஜட்டரே சயனம். It's just like you see the young puppies, they're jumping, happy.
ஒரு நாய்க்குட்டியை போல் அது சந்தோஷமாக துள்ளி குதிக்கிறது.
So it's like that, we get born again and again.
அதே போல் தான் நாம் மீண்டும் மீண்டும் பிறக்கின்றோம்.
We get born as a puppy and jumping in the smash. Jump, go under the bus or something like this. Natural, what's that? Natural selection.
நாம் ஒரு நாய்க்குட்டியாக பிறப்போம், சந்தோஷமாக துள்ளி குதித்துக் கொண்டிருப்போம். ஆனால் ஒரு பேருந்தின் சக்கரத்து கடையில் சென்று
when you get born again and in Chennai get your degree and go to America and get lots of money and build up your business empire and then smash.
பின்பு நாம் சென்னையிலே பிறக்கலாம், ஒரு நல்ல வேலையில இருக்கலாம், அமெரிக்காவுக்கு சென்று நன்றாக சம்பாதிக்கலாம், நிறைய வீடு கட்டலாம். ஆனால் மீண்டும்
and then you get born as a cockroach.
மீண்டும் நாம் ஒரு கரப்பான் மூச்சியாக பிறக்கலாம்.
Not an Indian cockroach, maybe an American cockroach. High class cockroach.
மிக உயர்ந்த கரப்பான் மூச்சியாக அமெரிக்காவில் பிறக்கலாம்.
And you become the biggest cockroach in the storeroom.
நாம் இந்த மலம் இருக்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கரப்பான் மூச்சியாக பிறக்கலாம்.
Feared by all the other cockroaches.
நம்மை கண்டு மற்ற எல்லா கரப்பான் பூச்சிக்கும் பயமாக இருக்கலாம்.
Then one day they come with a spray and the cockroach goes upside down like this.
ஒரு நாள் கரப்பான் பூச்சிக்கு அடிக்கக்கூடிய மருந்து வரலாம், அதை அரை முழுவதும் தெளித்து விடுவார்கள், உடனே இந்த கரப்பான் பூச்சி தலை கும்புற போயிடும்.
This is your life.
இதுதான் நம்முடைய வாழ்க்கை.
Disaster.
அழிவுதான்.
You can write the biography every living being in the material world.
நாம் இதை ஒரு வாழ்க்கை வரலாறாக எழுதலாம். ஒவ்வொரு ஜீவன் ஒவ்வொரு உயிர் வாழ்க்கும் இதுதான் ஏற்படுகிறது.
There's so many biographies. There's some place on the internet they have 20,000 sankshipt biographies, concise biographies.
இத்தாலியிலே 20,000 வாழ்க்கை வரலாறுகள் இருக்கிறது, சுருக்கமாக இருக்கக்கூடியது.
It's a big business writing biographies. Someone must have written a biography of Kapil Dev, the cricketer, isn't it? Any famous person, they write. And then, who is that? There are so many. Gavaskar. Someone must have written their biography, isn't it? Because it's, people buy it. It's good money. So they're writing so many biographies.
இது ஒரு நல்ல தொழிலாக இருக்கிறது. மிக சிறந்த கிரிக்கெட் வீரரான கபில் தேவ், கவாஸ்கர் இவர்கள் புகழ்பெற்ற மனிதர்களை பற்றி எல்லாம் வாழ்க்கை வரலாறுகள் எழுதி கொண்டே தான் இருக்கிறார்கள்.
Did anyone write a biography of Tendulkar yet? Already they wrote? No.
It's there.
They already wrote it, yeah. Even though he's still a young man, but it's a business, writing biography.
Tendulkar மிக இளமையாக இருந்தாலும் அவரை பற்றி ஏற்கனவே வாழ்க்கை வரலாறு வந்துவிட்டது. இது ஒரு நல்ல
biography. They used to do after the people died, but now they do it before.
முன்பெல்லாம் ஒரு நபர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதுவார்கள். இப்பொழுதெல்லாம் அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே எழுத ஆரம்பித்துள்ளார்.
Because by the time they die, no one will be interested in them anyway.
ஏனென்றால் அவர் இறக்கும் பொழுது அவர் மேல் யாருக்கும் விருப்பமே இல்லாமல் போய்விடுகிறது. ஆகையால் தான் அப்படி செய்கிறார்.
Only as long as they can hit a ball and run, which they go up to about what, age 30, 32, something like that. Then after that they forget them anyway, and then there's someone else.
அவர்கள் எப்பொழுது ஒரு பந்தை அடித்து ஒரு ஓட்டம் ஓடுகிறார்களோ அதுவரைதான் அவர்களுக்கு ஞாபகம் வைத்திருக்கிறார்கள், அப்புறம் மறந்து விடுகிறார்கள்.
So anyway, a biography maybe of Napoleon or something like this. So, Netaji, better be careful what you're saying. Better use foreign examples, otherwise they'll come and shoot me. Napoleon or Churchill or something like that.
Napoleon, Churchill, you're போன்றவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் இருக்கு.
So they go up to the end and then they say they die.
அவருடைய வாழ்க்கை வரலாறு வரை முடிவு வரை சென்று அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று கூறுவார்.
They think that's the end of the life story.
அதுதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு முடிவாக கருதப்படும்.
It's not the end.
ஆனால் அது முடிவு அல்ல.
See, you can write the life of, so he did this, he did that, he did that. And what did he do next? And he did this. And what did he do next? And he did this.
நாம் எழுதலாம், அவர் இதை செய்தார், அதை செய்தார், அடுத்து என்ன செய்தார், அதை இதை செய்தார் என்று எழுதி கொண்டிருக்கலாம்.
And then he died.
அப்புறம் இறந்து விட்டார்.
And then the question, well, what did he do next? What happened next?
அடுத்து என்ன கேள்வி வரும் என்றால், அடுத்ததாக அவர் என்ன செய்தார் என்று.
No, he died.
இல்ல இல்ல, அவர் இறந்து விட்டார்.
Well, what happened next?
அடுத்து என்ன ஏற்பட்டது?
No, he died.
இல்ல, இறந்து விட்டார்.
But what happened next?
ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிற்று?
Oh, mosquito biting. That was Napoleon. Oh, sorry, I didn't realize. So, we don't know how much suffering is there. We think, glorious life.
ஆனால் நமக்கு தெரியாது, இந்த புகழ்பெற்ற வாழ்க்கை இருந்தாலும் அதில் எவ்வளவு துயரம் இருக்கிறது என்று.
Everyone is simply going into different rooms and suffering.
ஒவ்வொருவரும் பலதரப்பட்ட கருவுக்குள் சென்று கஷ்டப்படுகிறார்கள்.
One Prabhupada, he told, there was one astrologer told one of the prime ministers of India what happened. One man in Sweden had two dogs, and one of them in the previous life was prime minister of India.
ஒருமுறை சில பிரபுபாத் சொன்னார், ஒரு ஜாதகர் கூறியதாக இந்தியாவின் ஒரு முன்னாள் பிரதம மந்திரி ஸ்வீடனில் இருக்கக்கூடிய ஒரு நபரில் நபருக்கு இருந்த இரண்டு நாய்களில் ஒன்று அவர் என்று.
This is reality.
இதுதான் உண்மை.
We are so foolish, we think the tsunami is a disaster.
நாம் மிகவும் முட்டாள்தனமாக நினைக்கின்றோம், இந்த சுனாமி தான் மிகப்பெரிய அழிவு என்று.
It's only a small part of the disaster.
இது இந்த பேரழிவில் ஒரு சிறிய பகுதி.
The whole of material existence is a total disaster.
இந்த பௌதிக இருப்பே ஒரு மிகப்பெரிய அழிவு தான்.
And as long as we think it's anything but a disaster, then we are also part of the disaster.
இதுதவிரம் வேறு ஏதாவது ஒரு அழிவு என்று நாம் நினைத்தோம் என்றால் நாமும் இந்த அழிவில் ஒரு பகுதியாக தான் இருக்கின்றோம்.
So better get out of this disaster.
ஆகையால் இந்த அழிவிலிருந்து நம்மை முழுமையாக நாம் வெளியே எடுத்துக் கொள்ள வேண்டும்.
The first impetus for spiritual life should be to understand that this material world is simply full of suffering.
இந்த பௌதிக விஷயங்கள் எல்லாமே நமக்கு அறிவை தரக்கூடியதுதான் என்று எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ அதுதான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு உந்துதலாக இருக்கும்.
Real spiritual life means to love Krishna.
உண்மையான ஆன்மீக வாழ்க்கை என்றால் கிருஷ்ணரை கிருஷ்ணரிடம் அன்பு செய்வது.
Falsely, or we have a false sense of love for Sutamita Ramani Samaji, this friendship society and love.
ஆனால் நாம் இந்த நண்பர்கள், இந்த சமுதாயம், இதற்கு நாம் ஒரு போலியான அன்பு செலுத்துகிறோம்.
And we are thinking, I want to be happy by enjoying my senses.
என்னுடைய புலன்களை நான் திருப்திப்படுத்தி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம்.
So the beginning entrance into spiritual life is to understand there's no enjoyment in this material world.
இந்த பௌதிக உலகத்திலே சந்தோஷம் இல்லை என்று புரிந்து கொள்வதே ஆன்மீக வாழ்க்கையின் துவக்கமாகும்.
Then we should start to find out what is the alternative.
அதற்கு பின்பாக இதற்கு மாற்று என்ன என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும்.
The alternative is to love Krishna, go to Krishna.
கிருஷ்ணரிடம் அன்பு செய்வதுதான் இதற்கு ஒரே மாற்று என்று தெரிந்து கொள்ள வேண்டும்.
But we try to avoid this.
ஆனால் இதை நாம் தவிர்க்க முயற்சி செய்கின்றோம்.
Generally it said you shouldn't talk about death, it's inauspicious.
பொதுவாக நாம் இறப்பை பற்றி பேசக்கூடாது, அது நல்ல நல்ல என்று கூறுவோம்.
This is foolishness.
இது முட்டாள்தனமானது.
We should talk about death.
நாம் இறப்பை பற்றி பேச வேண்டும்.
We should talk about how to go beyond death.
அந்த இறப்புக்கு அப்பால் நாம் எப்படி போவது என்று பேச வேண்டும்.
It's a reality. We don't want to die. We think it's inauspicious, but everything in material life is inauspicious.
இது உண்மைதான், இது புனிதமற்றதுதான். ஆனால் இந்த பௌதிக உலகத்திலே எல்லாமே புனிதமற்றதுதான்.
Everything that is not Krishna conscious is inauspicious.
கிருஷ்ண உணர்வு இல்லாத எல்லாமே புனிதமற்றதுதான்.
Just like we try to find an auspicious time for marriage or starting a business.
நாம் ஒரு கல்யாணம் செய்வதற்கோ அல்லது ஒரு தொழில் துவங்குவதற்கோ ஒரு நல்ல நேரத்தை பார்க்கிறோம்.
But unless there's Krishna conscious, it's all inauspicious.
அது கிருஷ்ண உணர்வில் இல்லை என்றால் அது எல்லாமே புனிதமற்றதுதான்.
And if it's Krishna conscious, then it's all auspicious.
அது கிருஷ்ண உணர்வு உள்ளதாக இருந்தால் அது எல்லாமே புனிதமானதுதான்.
So, don't be part of the disaster.
அதே அந்த அழிவின் ஒரு பகுதியாக இருக்காதீர்கள்.
We should be part of the disaster relief.
நாம் இந்த பேரழிவில் ஒரு நிவாரணம் செய்யக்கூடிய குழுவின் பகுதியாக இருக்க வேண்டும்.
Best disaster relief is distributing Prabhupada's books.
இந்த நிவாரணம் எதுவென்றால் சில பிரபாரணுடைய புத்தகங்களை விநியோகம் செய்வதுதான்.
But people think that disaster relief is relief for the body.
ஆனால் இந்த சரீரத்திற்கு செய்வதே இந்த நிவாரண உதவி என்று மக்கள் நினைக்கிறார்கள்.
And don't talk about death.
இறப்பை பற்றி பேசாதீர்கள் என்று கூறுகிறார்கள்.
But unless we talk about, they say talking about death is inauspicious. But unless we talk about death, there cannot be any auspiciousness.
இறப்பை பற்றி பேசாதீர்கள், அது புனிதமற்றது என்று கூறுகிறார்கள். ஆனால் இறப்பை பற்றி பேசவில்லை என்றால் வேறு எதுவுமே புனிதமாக இருக்காது.
I was at some program in England and some man, he was about 60 years old, he said something and I said, you should be serious, you're not going to live very long, you're already old. Everyone was shocked. Oh, you shouldn't speak like that. You should speak as a fact. He's already, you know, almost 70, so how long is he going to live? Why don't you consider
it? In a conversation, there was a man who said, I talked about it. I talked about it. I talked about it. I talked about it. எவ்வளவு நாள் உங்களால் வாழ்ந்துவிட முடியும், ஆகையால் இதை பற்றி பேச வேண்டும், நீங்கள் இதில் மிகவும் முனைப்பாக இருக்க வேண்டும் என்று
கூறினார்.
இது மிகவும் முறையற்ற பேச்சு என்று மக்கள் கருதினார்கள்.
You see so many old people, they're like that. They can hardly move and there are so many things wrong with them. And, oh yeah, everything very nice, yeah, good day, and what's on the TV, and come in, have a cup of tea. And,
நாம் பார்க்கலாம் நிறைய வயதானவர்கள், நடக்கக்கூட முடியாதவர்கள். இன்று மிகவும் அருமையான நாள், டிவியிலே நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், காபி இதெல்லாம் குடித்துக் கொண்டு.
காபி சவுசன். So they're so foolish. They're getting all the signs that they have to leave their body and still they're going on, yes, yes, we shall enjoy life and everything nice and be happy. In materialistic existence.
அவருடைய உடலிலே எல்லா விதமான நோய்களும் பெற்றிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த பௌதிக உலகத்திலே நாம் சந்தோஷமாக இருக்கலாம், சந்தோஷமாக வாழலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
Krishna is giving us all indication that we should be serious to serve him. But we are such nonsense that we have no desire to do so.
நாம் கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்கான எல்லா முனைப்புகளையும் கிருஷ்ணர் நமக்கு தருகிறார். ஆனால் நாம் மிகவும் முட்டாள்தனமாக அதை எதுவும் ஏற்றுக்கொள்வதில்லை.
So I predict there will be more natural disasters.
ஆனால் இன்னும் அதிகமான இயற்கை கலவரங்கள் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்.
Whether you predict or not predict, there will be anyway.
நாம் அதை முன்கூட்டியாக கணிக்கிறோமோ இல்லையோ அவையெல்லாம் ஏற்படத்தான் செய்யும்.
This is the material world.
இதுதான் பௌதிக உலகம்.
Welcome.
இதை வரவேற்கிறேன்.
Says Mother Maya.
Maya இப்படி வரவேற்கிறார்கள்.
But we are calling welcome to the spiritual world.
ஆனால் நாம் ஆன்மீக உலகத்தை வரவேற்கின்றோம்.
Get out of this disaster of material life.
இந்த பௌதிக வாழ்க்கையினுடைய அழிவிலிருந்து வெளியேறுங்கள்.
Chant Hare Krishna.
ஹரே கிருஷ்ணா ஜபம் செய்யுங்கள்.
Develop our love for Krishna.
கிருஷ்ணருடனான நம்முடைய அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள்.
This is the real disaster. We don't have love for Krishna.
நமக்கு கிருஷ்ணரிடம் அன்பு இல்லை, இதுதான் உண்மையான அறிவு.
Your daiva meedrusham ihajani nanuragana. This is our bad luck, or this is our misfortune. We don't have taste for Krishna consciousness.
நமக்கு இந்த கிருஷ்ண உணர்வில் ஒரு சுவை இல்லை, இதுதான் நம்முடைய துரதிருஷ்டம்.
This is the root cause of all durdaiva, all misfortune.
இதுதான் நம்முடைய எல்லா துரதிருஷ்டத்திற்கும் காரணம்.
What was the cause of the tsunami, earthquake of Sumatra coast?
இந்த சுனாமியினுடைய ஏற்பாட்டுக்கு என்ன காரணம்?
That's only the partial cause. The real cause is lack of Krishna consciousness.
இது ஒரு பாதி காரணம் தான், ஆனால் முழு மீதி என்னவென்றால் கிருஷ்ண உணர்வு இல்லாதது.
That is the cause of all the problems.
கிருஷ்ண உணர்வு இல்லாததுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம்.
So disaster relief, distributing Prabhupada's books, this is the best disaster relief.
அதனால் இந்த நிவாரண உதவி என்பது சில பிரபாதனுடைய புத்தகத்தை விநியோகம் செய்வதுதான்.
People don't understand this.
மக்கள் இதை புரிந்து கொள்ள மக்களால் இதை புரிந்து கொள்ள இயலவில்லை.
If we distribute food, they think that's disaster relief.
அவர்களுக்கு உணவு கொடுத்தால் அதுதான் நிவாரண உதவி என்று மக்கள் நினைக்கிறார்கள்.
Because they think we are the body and the body needs relief.
ஏனென்றால் அவர்கள் நாம் இந்த சரீரம், இந்த சரீரத்துக்கு ஒரு உதவி தேவை என்று நினைக்கிறார்கள்.
And they say a book, we can't get any sense enjoyment out of the book. What is the use of a book?
நாம் இந்த புத்தகத்தை பார்த்தால் இந்த புத்தகத்திலிருந்து எனக்கு எந்த விதமான புலன் இன்பமும் கிடைக்கவில்லை என்று நினைக்கிறார்கள்.
But if you read the book, if we read the book, then we will understand what happened. Anyway, you can translate it. If we read the book, then we can understand that our real benefit comes from understanding that we are not a body.
Understanding?
We can understand that our real benefit comes from understanding that we are not the body.
நமக்கு உண்மையிலே எது நல்லதை தரும் என்றால் நாம் இந்த சரீரம் இல்லை என்று புரிந்து கொள்வதில் தான்.
These books are different to every publication in the world.
இந்த புத்தகங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மித்த எல்லா புத்தகங்களை விட மிக வித்தியாசமானது.
The newspaper is having advertisements, how to enjoy.
இந்த செய்தித்தாளில் எல்லாம் விளம்பரம் இருக்கிறது, எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று.
Go to the water park, enjoy.
நீர்நிலைகளுக்கு சென்று வாழ்க்கை அனுபவங்கள் கூறுகிறார்கள்.
And then they just go, oh, disaster, very bad, now we can't enjoy.
அப்புறம் இந்த பேரழிவு ஏற்படுகிறது, இதற்கு மேலும் நாம் அனுபவிக்க முடியாது.
So all this literature is simply misleading us.
இந்த புத்தகங்கள் எல்லாம் நம்மளை தவறாக வழிநடத்தி செல்கிறது.
Even most of the so-called spiritual literature is misleading us.
சில ஆன்மீகவாதிகள் என்று சொல்லிக் கொள்வர்கள் கூட நம்மை தவறான பாதையில் தான் அழைத்து செல்கிறார்கள்.
The art of living, how you can live in this world very happily, all rascals.
Art of living என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மீக குழு கூட எப்படி இந்த பௌதிக உலகத்திலே சந்தோஷமாக வாழ்வது என்றுதான் கூறுகிறார்கள்.
How you can get free from stress and really enjoy life.
இந்த மன அழுத்தத்திலிருந்து நாம் எப்படி விடுதலை பெற்று இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள்.
This Krishna, he teaches us something completely different.
Krishna namakku meum vidyasamana ondrai dhaan kalpikkirar.
We are not meant to be happy in this material world.
Naam indha bhaudhigulathil sandoshamaga irupadharku uriyavargal alla.
People come to the swamis, oh, I'm having so many problems.
Makkal ellam sila swamigalidam vandha naan meum kashtapadugiren endru kurugiraru.
So the real sadhu will say, very good.
உண்மையான சாதனைகள் அவர் சொல்வார், ஓ மிக்க நன்றி, நன்றி என்று.
It's good that you realize that you are having so many problems, because whether you realize it or not, everyone is having so many problems.
நீ நிறைய கஷ்டப்படுகிறாய் என்று உணர்வது மிக சிறந்தது என்று அவர் கூறுவார்.
Birth, death, old age, disease, these are problems.
பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், இதுதான் பிரச்சனைகள்.
People may think, oh, I lost so much money, so I have such a big problem.
மக்கள் நினைப்பார்கள், நான் நிறைய பணத்தை இழந்து விட்டேன், ஆகையால் பிரச்சனைகள் இருக்கிறேன் என்று.
Or I someone stole my TV set.
சிலர் என்னுடைய தொலைக்காட்சி பெட்டியை திருடி விட்டார்கள்.
But when the tsunami comes, you don't try to save the TV set. And someone who survived, they thought, oh, I'm very lucky.
இதில் யாராவது உயிர் பிழைத்தார்கள் என்றால் அவர்கள் ஓ நான் மிக அதிர்ஷ்டசாலி என்று நினைப்பார்கள்.
The house is washed away, the TV is washed away, but they think I'm very lucky.
அவர்களுடைய வீடு அடித்து செல்லப்பட்டு விட்டது, அவருடைய தொலைக்காட்சி பெட்டி அடித்து செல்லப்பட்டு விட்டது, ஆனால் நான் உயிர் பிழைத்தேன், மிக அதிர்ஷ்டசாலி என்று நினைப்பார்கள்.
If their house had burned down and they were not there, they would think, oh, it's very bad. I lost my house, I lost my TV. But because they gained their life, because they saved their life, they think I'm very lucky.
அவருடைய வீடு போகும் பொழுது அவர்கள் அங்கு இல்லவில்லை என்றால் அவர்கள் வருத்தப்படுவார்கள், ஆனால் அதில் அவர்கள் உயிர் பிழைத்திருந்தார்கள் என்றால் தன்னை ஒரு அதிர்ஷ்டசாலியாக நினைப்பார்கள்.
So at the time of death we realize our house, our TV, our friends, our relatives, we should understand that none of these things can help us.
நம்முடைய இறக்கும் தருவாயில் நம்முடைய வீடு, நம்முடைய தொலைக்காட்சி பெட்டி இவையெல்லாம் நமக்கு உதவி செய்யாது என்பதை நாம் உணர வேண்டும்.
We have no actual connection with these things.
இவைகளோடு நமக்கு உண்மையான தொடர்பு கிடையாது.
But at the time of death it's too late to realize because we spoiled our whole lives.
ஆனால் இறக்கும் தருவாயில் இதை உணர்வது என்பது நாம் மிகவும் காலம் தாழ்த்தி எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாகும்.
So these books give the knowledge how we can utilize our lives properly.
ஆகையால் நம்முடைய வாழ்க்கையை எப்படி சரியாக உபயோகப்படுத்துவது என்று கூறிய ஞானத்தை இந்த புத்தகங்கள் நமக்கு தருகிறது.
Get free from the disaster of repeated birth and death.
ஆகையால் இந்த மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற சூழலிலிருந்து தப்பியுங்கள் என்று.
So devotees who give this knowledge, they are the greatest welfare workers.
பக்தர்கள் யார் இந்த ஞானத்தை கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான நிவாரண உதவி செய்கிறார்கள்.
தவகதாமிதம் தப்த ஜீவனம் கவிவி ஈழிதம் கவமசாபகம் ஸ்மரணமங்கலம் ஸ்ரீமதாசம் பூமிகிருந்தியை புரிதாஜன். Those who this topics of Krishna, they give actual relief to people burning in the fire of material existence.
Inda talaipugalile yaar gnanam kodukkirargalo avargal dhaan inda bhaudhiya ulagathil irundhu kondirukkudiya makkalukku nivaranam tharugirargal.
Simply remembering Krishna is all auspicious.
Krishnarai nyabagapaduthikolvade ella puniya thanmaiyum kodukkum.
Therefore those who are distributing this knowledge of Krishna, they are the actual welfare workers.
யார் இந்த கிருஷ்ணரை பற்றிய ஞானத்தை பரப்புகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான நிவாரணம் செய்பவர்கள் என்றார்.
And the so-called welfare workers who are only caring for the body, they're actually contributing to the disaster.
இந்த சரீரத்துக்கு மட்டுமே உதவி செய்யக்கூடிய நிவாரண குழுவினர் மீண்டும் இந்த அழிவில் தான் ஒரு பங்கு வகிக்கிறார்கள் என்ற அர்த்தம்.
By stressing on the body only, then they're causing the disaster to continue.
இந்த சரீரத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பதால் அவர்கள் இந்த அழிவு மீண்டும் தொடர்வதற்கு வாய்ப்பு தருகிறார்கள்.
But they will prefer that yes, we let now there was a disaster, but we shall adjust and we shall go on nicely and enjoy ourselves in material life.
ஏனென்றால் அதற்கு பின்பாக அவர்கள் நினைப்பார்கள், இன்னொரு அழிவு வந்தாலும் நாம் அதற்கும் நம்மை தகுந்தாற்போல் மாற்றிக்கொண்டு வாழலாம் என்று நினைத்துக் கொள்வார்கள்.
They will rather suffer repeated birth and death, earthquakes, tsunami and so many things than surrender to Krishna. Therefore they are rascals.
அவர்கள் கிருஷ்ணரிடம் சரணடைவதை விட மீண்டும் மீண்டும் பிறப்பது இறப்பது இந்த விதமான சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்களுக்கு பழகிக் கொள்வார்கள். ஆகையால் தான் அவர்கள் மூர்கர்கள் என்று கூறப்படுகிறார்கள்.
Therefore they must suffer these so-called disasters over and over again.
ஆகையால் தான் அவர்கள் இவ்விதமான பேரழிவுகளில் மீண்டும் மீண்டும் சந்திக்க வேண்டும்.
We are bringing it on ourselves by refusing to surrender to Krishna.
அவர்கள் கிருஷ்ணனிடம் சரணடைய மறுப்பதால் இந்த விதமான கலவரங்களை கொண்டு வந்து கொள்கிறார்கள்.
People will not like to hear this. They will protest very strongly.
மக்களுக்கு இதை கேட்பதில் அவ்வளவு விருப்பம் இல்லை. இதற்கு அவர்கள் கண்டனம் தெரிவிப்பார்கள்.
They are innocent people. How can you say that?
நாங்கள் எல்லாம் ஒன்று மரியாதை மக்கள், எப்படி நீங்கள் இவ்வாறு கூறலாம்?
No one is innocent.
யாருமே ஒன்று மரியாதவர்கள் அல்ல.
We all have to take responsibility for our actions.
நம்முடைய காரியங்களுக்கு நாமே பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
This is Krishna conscious vision of the disasters in material life.
இதுதான் இந்த பௌதிக உலகத்திலே நடக்கக்கூடிய அழிவுகளுக்கு கிருஷ்ண உணர்வுகளான ஓர் பார்வை.
So you may say, well, it's very negative.
நாம் இது ஒரு எதிர்மறையானது என்று நினைப்போம்.
Well, material life is all negative. There's nothing positive about it.
இந்த பௌதிக வாழ்க்கையே ஒரு எதிர்மறையானதுதான். அதில் நாம் சாதகமானது எதுவும் பார்க்க இயலாது.
And it's actually positive to be very realistic of that our prospects of happiness and peace and well-being in this material world are zero.
நாம் உண்மையிலே நம்முடைய இந்த பௌதிக வாழ்க்கையில் ஓர்
prospects, possibility,
நம்மளுடைய வாழ்க்கை உயர்வதற்கான வாய்ப்பு, அதில் இருக்கக்கூடிய தரம், இதெல்லாம் உயர்வதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையானது.
But we are not like the impersonalists who just simply want to negate material life.
ஆனால் நாம் இந்த அருவவாதிகள் அல்ல, இந்த பௌதிக விஷயங்களை வெறுமனே எதிர்ப்பது என்பது.
We are saying, come to the spiritual world, come to Krishna.
நாம் கூறுகிறோம், ஆன்மீக உலகத்திற்கு வாருங்கள், கிருஷ்ணனிடம் வாருங்கள் என்று.
Where everyone is, there's no tsunami there, is one thing.
அங்கே இந்த சுனாமி கிடையாது, அது ஒரு விஷயம்.
But everyone there is drowning in the ocean of nectar of love of Krishna.
ஆனால் அங்கே இந்த கிருஷ்ணருடனான அன்பு என்ற பெரும் கடலிலே மூழ்கிறார்கள்.
So this tsunami we should bring, Krishna consciousness.
ஆயால் இந்த சுனாமி கிருஷ்ண உணர்வை நாம் கொண்டு வர வேண்டும்.
Everyone gets drowned in love of Krishna.
ஒவ்வொருவரும் கிருஷ்ண உணர்வு என்ற பெருங்கடலிலே மூழ்க வேண்டும்.
The materialists are very expert at floating on top of the waves of the ocean of nectar of Krishna consciousness. They won't go into it. The materialists are expert at floating on top. They won't get down into the nectar.
இந்த பௌதிகவாதிகள்
Krishna consciousness.
இந்த கிருஷ்ண உணர்வு என்னும் கடலிலே மேலே மிதக்க வேண்டும் என்பதில் மிகவும் தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் அந்த கடலினுடைய ஆழத்திற்கு செல்ல வேண்டும்.
So devotees seeing all these things, they should be very serious to preach Krishna consciousness.
ஆகையால் இதையெல்லாம் காண்கின்ற பக்தர்கள் இந்த கிருஷ்ண உணர்வை மற்றவர்களுக்கு கொடுப்பதில் மிகவும் முனைப்பாக இருக்க வேண்டும்.
This is our conclusion.
இதுதான் நம்மளுடைய முடிவு.
We should not get drawn into the mundane lamentation for the body.
நாம் இந்த பௌதிக சரீரத்துக்கான பௌதிக வருத்தத்தில் ஆழ்ந்து விடக் கூடாது.
ஹரே கிருஷ்ணன். Any questions?
We have a real relief for announcing.
Oh yeah, soybean question. I was told that many devotees in Chennai are fond of eating soybeans and soybean derivatives. But actually Prabhupada said it can't be offered to Krishna. So if you want to follow what Prabhupada says, then you shouldn't eat it.
இந்த சோயாபீன் அல்லது சோயாபீனிலிருந்து செய்யக்கூடிய மீல் மேக்கர் என்பது கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்ய தகுதி அற்றது என்று பிரபுபாத் கூறியிருக்கிறார். ஆகையால் பிரபுபாதை பின்பற்ற வேண்டும் என்றால் நாம் அதை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லது.
It's not part of Krishna's meal.
அது கிருஷ்ணருடைய உணவில் ஒரு பகுதி அல்ல.
Then there's any questions related with the class?
இந்த இன்றைக்கு கிளாஸிலிருந்து ஏதாவது கேள்வி?
I have a question here. Shall I make this first? Just a second. Most of the tsunami victims were children and women. How do we understand this from a spiritual perspective?
இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் குழந்தைகள் மற்றும் பெண்கள். அவர்கள் எப்படி இதை இந்த கிருஷ்ண உணர்வுலான விஷயங்களை புரிந்து கொள்வார்கள்?
That's another nonsense idea that women and children are all innocent.
பெண்கள் மற்றும் குழந்தைகள் எல்லாம் ஒன்றும் அறியாதவர்கள் என்று நினைப்பது மற்றும் ஒரு முட்டாள்தனமானது.
Everyone in this, no one in this material world is innocent. Everyone is responsible for not being Krishna conscious.
இந்த உலகத்தில் யாருமே எதுவும் அறியாதவர்கள் அல்ல.
By the arrangement of Daivi Maya, people are brought together who have to suffer the similar karma. And so thus there are air crashes, earthquakes and things like this.
மாயினுடைய ஏற்பாட்டினால் கஷ்டம் அனுபவிக்க இருப்பவர்கள் எல்லாம் ஒன்று கூட்டப்பட்டு இம்மாதிரியான மற்றும் பிளேன் கிராஷ் விமானம் விபத்து
அபிமானம்
விமான விபத்து இதெல்லாம் ஏற்படுகிறது
becomes a non plane becomes a just a tangled wreckage
people have seen this disaster so why can't a change in common people will come
why doesn't a change in common people come after seeing the disaster maybe we have to go and preach to them more
நாம அவங்களுக்கு இன்னும் அதிகமாக பிரச்சாரம் செய்ய வேண்டும்
but that I was saying you see just like in Gujarat they were all afraid of the earthquake then again they're building big buildings they're no longer lamenting they're still doing their parties the foolish tendency of the conditioned soul to enjoy to attempt to enjoy this material world
na ஏற்கனவே கூறியது போல் குஜராத்தில் நிலநடுக்கம் வரும்போது பயந்தார்கள் ஆனால் இப்பொழுது மீண்டும் அடுக்குமாடி கட்டிடங்கள் எல்லாம் கட்டதான் செய்கிறார்கள் அவர்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் செல்லத்தான் செய்கிறார்கள்
so we should preach Krishna consciousness very clearly
இதை இந்த முட்டாள் மக்கள் மறந்து விடுவார்கள் ஆகையால் நாம் இந்த கிருஷ்ண உணர்வை அதிகமாக பிரச்சாரம் செய்வோம்
if we preach it in a sentimental manner only that oh you'll be happy and they think I don't need Krishna consciousness to be happy I have my girlfriend and I have my car and I have my job but what do I need Krishna consciousness
நாம் இதை இங்கே நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் என்பதா என்ற ரீதியில் பிரச்சாரம் செய்தோம் என்றால் அவர்கள் நான் சந்தோஷமாக இருப்பதற்கு என்னுடைய பெண் நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று கூறுவார்கள்
we should preach very clearly that there is no happiness in this material world it's an ongoing disaster
நாம் அவர்களுக்கு மிக தெளிவாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் இந்த பௌதிக உலகத்திலே எந்த விதமான சந்தோஷமும் கிடையாது தொடர்ச்சியான அழிவுதான் இருக்கிறது என்று
it is not optional it is a necessity that we take to Krishna consciousness
இந்த கிருஷ்ண உணர்வை தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு நாம் எடுத்துக்கொண்டால் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை என்றால் இல்லை என்ற நிலை இல்லை இதை கட்டாயமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்
unless you consider repeated birth and death as a good alternative
இல்லை என்றால் நாம் இந்த மீண்டும் மீண்டும் பிறப்பது இறப்பதை தான் ஒரு மாற்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும்
we should preach like this
இவ்வாறுதான் நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும்
then at the next earthquake or riot or whatever it is then maybe people will begin to take it a little seriously if they've heard this they haven't heard it no one's telling
இதை அவர்கள் நாம் எடுத்து சொல்லி அதை கேட்டார்கள் என்றால் அடுத்த இயற்கை சீற்றம் வரும் பொழுது அவர்கள் இந்த கிருஷ்ண உணர்வுகளை மிகவும் மும்முரமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் இதை கேள்விப்பட்டதே இல்லை அவர்கள் சொல்லுவவர்கள் யாரும் இல்லை
Better than life is TV. What's the use of being alive if I don't have my TV? Life without TV, unthinkable.